திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
நம பார்வதி பதயே அரஹர மகாதேவா, சிச்சபேசா சிவ சிதம்பரம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவ சிவ என்கிலர் தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாழும். சிவ சிவ என்றிட தேவருமாவர், சிவ சிவ என்ன சிவகதிதானே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல பாகம்பரியால் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை முக்கரணங்களால் பணிந்து போற்றிக் கொண்டு, திருமூல தேவநாயனாரின் பொன்னார் கலல்களையும், திருவாவூர்துறை ஆதீன குரு முதல்வர் ஸ்ரீ நமச்சிவாய மூர்த்திகளின் பொற்பாதங்களையும் பணிந்து போற்றிக் கொண்டு, குருமகா சன்னிதானம் இருக்கும் திசை நோக்கி வணங்கிக் கொண்டு, நாள்தோறும் அன்பர்களை சைவத்திலே ஆற்றுப்படுத்திக் கொண்டிருக்கும் சைவம்.org பொறுப்பாளர்களுக்கும், அன்பர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்வினை நேரில் கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது அன்பு வணக்கங்களை சமர்ப்பிக்கின்றேன். திருச்சிற்றம்பலம். முன்னின்று அருளு முடிகின்ற காலத்து, நன்னின்று உலகில் நடுவுயிராய் நிற்கும், பின்னின்று அருளும் பிறவியை நீக்கிடும், முன்னின்று எனக்கொரு முத்தி தந்தானே என்று சொல்லுகிறார். இறைவன் நமக்கு எத்தகைய உபகாரங்களை எல்லாம் செய்கின்றார் என்று மிக அழகாக இந்த பாடலிலே நமக்கு எடுத்து உரைக்கின்றார். அதாவது, சைவத்திலே சித்திக்கு மேல் நூல் இல்லை என்ற சிறப்புடையது நமது சிவஞான சித்தியார் என்ற சிறப்பான நூல், நமது அருளந்தி சிவாச்சாரியார் அருளி செய்தது. அதுல சொல்றாரு, பண்டைன தவத்தால் தோன்றி, நல்ல தவத்தால தோன்றி, பரமனை பத்தி பண்ணும் தொண்டரை தானே தூய கதியினில் தொகுப்பன். மார்க்கர் கண்ட நூல் ஓதி வீடு காதலிப்பவர்க்கு ஈசன் புண்டரிகத்தால் சேரும் பரிசினை புகழல் உற்றாம் என்று சொல்லுகின்றார். அப்ப நமக்கு நம்முடைய பக்குவத்திற்கு தகுந்தாற் போல நமக்கு இறைவன் எப்போது வெளிப்பட வேண்டுமோ அப்போது வெளிப்படுவார். முற்பிறப்புல நன்றாக தவம் செய்திருக்க வேண்டும், அதான் சாதனம். அந்த சாதனங்கள் எல்லாம் அதனை கொண்டு அந்த சாதனைகளை எல்லாம் செய்து முற்று பெற்றவர்கள் அவங்கதான் சாமு சித்தர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். நித்த அனித்த வேறுபாடு உணர்ந்து அனித்தத்தை வெறுத்து நித்தத்தை நாடக்கூடிய தன்மை உடையவர்கள், அப்படிப்பட்ட வைணைகர். அடுத்து, இந்த உலகத்தை தவிர வேறு பொருள் உண்டு என்பதை அறியாத மூடர். அந்த மூடராகிய பிராகிருதரும் என மனித இனத்தில் பிறந்தவர்கள் மொத்தம் மூவகைப்படுவார்கள். அதற்கு அடுத்தபடியாக, அப்ப சாமு சித்தர்கள்னு ஒரு வகை இருக்குது, வைணைகர் அப்படின்னு ஒரு இனம் இருக்குது, அதற்கு அடுத்தபடியாக பிராகிருதரும் இருக்காங்க. அதுல முற்சை தவச் சிறப்பால் சாமு சித்தராக பிறந்து வீடு பேற்றை விரும்பக்கூடிய, அதாவது சிவபெருமான் மேல அன்பு மீதூர்ந்து நிற்கக்கூடியவர்களுக்கு நூல் வழியாக இல்லாமல் சிவபெருமான் தானே வெளிப்பட்டு அருள் செய்வார் என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே கருத்து தான் இங்கே வருது. வினை போகங்கள் அனைத்தும் முடிவு பெறக்கூடிய காலத்துல, அந்த பரிபாக காலத்துல வெளிப்பட்டு நின்று அருள் செய்வார். வினை போகத்தை நுகர்கின்ற இடைக்காலத்துல, அந்த இடைப்பட்ட காலத்துல இந்த உலகத்திலேயே நன்றாக நிலை பெற்று நின்று உயிருக்கு உயிராக கலந்து நின்று அருள் செய்வார். உயிர் உடம்பை நீத்து வினை போகங்களை எல்லாம் கழித்து பிரிகின்ற காலத்துல பின்னால நின்று பிறவியை போக்கி அருளுவார். ஆக என்னுடைய தியான பொருளாக அனாதியே இருந்து அடியேனுக்கு வீட்டு உலகை, இல்லையா, நமக்கு சொந்த வீடு என்னது, சிவபெருமானுடைய திருவடிதான். அந்த வீட்டு உலகை அளிக்கக்கூடிய முதல்வன் என்று நமக்கு சிவபெருமானுடைய சிறப்பையும் அவர் நமக்கு செய்யக்கூடிய உபகாரத்தையும் இதில் எடுத்து காட்டியிருக்கின்றார். இப்போது இந்த கருத்துக்கள் தான் நமக்கு எதுல வருது, திருக்களிற்றுப்படியார், அதாவது மெய்கண்ட சாத்திரத்துக்கு முந்திய சாத்திரங்கள் இரண்டு. அதுல வந்து ஒண்ணு வந்து திரு உந்தியார், மற்றொன்று வந்து திரு களிற்றுப்படியார். அதுல மிக அழகாக அனாதி சிவனுடமையால் எவையும் ஆங்கே அனாதி என பெற்ற அணுவை அனாதியே ஆர்த்த துயர் அகல அம்பிகையோடு எவ்விடத்தும் காத்தல் அவன் கடனே காண் என்று சொல்லுகின்றார். அதாவது அறிவுள்ளன அறிவில்லாதன ஆகிய எல்லா பொருட்களும் காலம் கடந்த பரம்பொருளாகிய சிவபெருமானுக்கு உடைமைகள். அதனால அந்த கால எல்லைக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்லக்கூடிய உயிரை தொன்று தொட்டே எது இருக்குது, பிணித்து நிற்கக்கூடிய பாச இருள், அந்த பாச இருள் நீங்க அந்த பெத்த காலம்னு சொல்லுவோம்ல கட்டுநிலை, அதுலயும் முக்தி காலம் அதாவது விடுதலை இல்லையா, அதுல அந்த விடுதலை பெற்ற காலம் அந்த முக்தி காலத்திலையும் உமையரு கூரனாக இருந்து நம்மை காப்பது அந்த பெருமானுடைய கடமை அப்படின்னு அழகா சொல்லியிருக்காரு. அறிவுள்ள பொருட்கள் எல்லாம் இறைவனுக்கு அடிமை, அறிவில்லாத பொருட்கள் எல்லாம் உடைமை அப்படின்னு பாக்குறோம் சரியா. ஆக நம்ம ஆர்த்த துயர் அப்படின்னு சொல்றாரு, உயிரோடு இந்த வினை வந்து பிணிப்புண்டு இருக்கதான் அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டின்னு பாக்குறோம் இல்லையா திருவாசகத்துல, அதுதான் பெரிய புராணத்துல இருவினை பாசம் மும்மலக்கல் ஆர்த்தலின் அப்படின்னு அழகா சொல்லியிருப்பார். சரி, அப்ப எல்லா இடத்திலையும் நம்மை காப்பது சிவபெருமானுடைய கடன் என்று மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அதாவது இறைவன் நம்மோடு இருப்பதை நாம் எப்படி அவர் நம்மை காக்கதை கடமையாக கொண்டிருக்கிறார் என்பதை உணர்த்தக்கூடிய மற்றொரு திருக்களிற்றுப்படியார் பாடல், ஈராகி அங்கே முதல் ஒன்றாய் ஈங்கிரண்டாய் மாறாத எண் வகையாய் மற்றவற்றின் வேறாய் உடனாய் இருக்கும் உரு உடைமை என்றும் கடனாய் இருக்கின்றான் கான் அப்படின்ட்டு. அப்போ ஒடுக்க காலத்துல சிவம் ஒன்று மட்டும்தான் இருக்கு, படைப்பு காலத்துல சக்தியை தோற்றுவித்து அந்த சக்தியையும் அந்த சக்தியும் தானமா கூடி எல்லாத்தையும் தோற்றுவித்து வைக்கக்கூடிய நிலையில எண் வகை வடிவினனா இருக்கிறார். அந்த எண் வகை பொருளோடும் பொருந்தி நிற்கும் இடத்து அதுல இருந்து வேறாகவும் இருப்பாரு, அவை அனைத்தையும் இயக்கக்கூடிய நிலையில் உடனாகவும் இருப்பாரு, அந்த மாதிரி ஒரு தன்மையை உடையவராக அவர் இருக்கின்றார், அதை நீ அறிவாயாக என்று நமக்கு அறிவுறுத்துகின்றார். அப்போ ஆன்மாவை எப்போதுமே காப்பது அவருடைய கடனாக இருக்கின்றார் அப்படின்னு சொல்லி, இதேதான் நம்ம ஞானசம்பந்த பெருமானுடைய தேவாரமும், ஈராய் முதல் ஒன்றாய் இரு பெண்ணான் குணம் மூன்றாய் மாறாமரை நான்காய் வரு பூதம் அவை ஐந்தாய் ஆறார் சுவையோ ஆறார் சுவை ஏழோசையோடு எட்டு திசை தானாய் வேறாய் உடனானிடம் விழி மிளலையே என்று சொல்லியிருப்பார் இந்த பாடல். அந்த பாடல் எல்லாம் நமக்கு அது ஒரே கருத்தை தான் எடுத்து காட்டுகிறது, அதாவது ஞானிகளுக்குள்ள ஒத்த கருத்து தான் இருக்கும் அப்படிங்கிறத அது நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது. சரி, முன்னின்று எனக்கு ஒரு முத்தி தந்தான் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தியான பொருளா நின்று எனக்கு வீடு பேற்றை த முன்னி அதான் முன்னுதல் அப்படின்னா எண்ணுதல், அது ஒரு முத்தி என்ற சொல்லை கையாளுகின்றார். ஒரு என்றால் ஒப்பற்ற முக்தியை தருகிறது. அந்த முடிகின்ற காலம் அப்படின்னு சொல்றது அவருடைய அருளால் வினைகள் எல்லாம் கழிந்து உயிர் வந்து பரிபாகம் பெற்ற நிலை. அப்பந்தான் முன் நின்று எப்படி நிற்பாரு, கண்ணுதலும் கண்டக்கரையும் மானும் மழுவும் தாங்கி வெளிப்பட்டு நின்றும் வருவாரு, குருவாகவும் எழுந்தருளி உள் நின்று பரிபாகத்திற்கு ஏற்ப அருள் செய்வார். அப்ப மூணு வகையாக கண்ணுதலும் கண்டக்கரையையும் மானும் மழுவும் தாங்கியும் வருவார், குருவாகவும் வருவார், உள் நின்றும் வருவார், உணர்த்துவார் இல்லையா, அதுக்கு ஏற்ப அருள் செய்கிறார். அந்தந்த ஆன்மாக்களுடைய அதாவது விஞ்ஞான கலருக்கு உள் நின்றும், பிரளயாகலர் இருமலமுடைய மும்மலம் அதாவது ஒருமலமுடைய விஞ்ஞான கலருக்கு உள் நின்று, இருமலமுடைய பிரளயாகலருக்கு மான் மழுவோட தோன்றி, அப்புறம் மும்மலமுடைய சகலருக்கு குருவாக எழுந்தருளி அனுக்கிரகம் செய்கின்றார் என்று சொல்லப்படுகிறது. நடு அப்படிங்கிறது வினை போகங்களை நுகர்கின்ற இடைப்பட்ட காலம், அது நுகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இடைப்பட்ட காலம். அந்த சூழல்ல காணப்படுகின்ற இந்த உலகத்துல எல்லா பொருட்களோட கலந்தும் இருந்து எல்லா உயிர்களையும் உயிருக்கு உயிராகவும் கலந்திருந்து அருள் செய்வார். அதத்தான் நடு உலகில் நல் நின்று உயிராய் நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். பின் அப்படிங்கிறது வினைய நுகர்ந்து கழித்த பின்பாக, அதாவது சுத்தான்மாவாக ஆன பின்பு. பெரிய புராணத்துல நம்ம ஞானசம்பந்த பெருமானை பத்தி சொல்லும் போது சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் என்று அதுல சொல்வார். அந்த அந்த ஞானத்தை பெற்ற பின்பு அதுதான் அந்த பின்ங்கிறது நமக்கு உணர்த்துகிறது. சரி, என்றும் பிரியாமல் நின்று அருள் செய்வார், பிறவியையும் நீக்குவார் என்று மிக அழகாக இந்த பாடலின் மூலம் பிறவியிலிருந்து நாம் வெளி எப்படி விடுபடுவோம் என்பதற்கு ஒரு அருமையான உபாயத்தை நமக்கு காட்டியிருக்கின்றார் நம்முடைய திருமூலதேவ நாயனார். அடுத்து ஒரு அருமையான பாடல், நான்கு வரியிலேயே சிவபெருமானுடைய அருளை பற்றி போற்றக்கூடிய ஒரு பாடல். சிவன் அருளால் சிலர் தேவரும் ஆவர், சிவன் அருளால் சிலர் தெய்வத்தோடு ஒப்பர், சிவன் அருளால் வினை சேரகிலாமை, சிவன் அருள் கூடின் அச்சிவலோகம் ஆமே என்று சொல்லுகின்றார். சிவன் அருளால சிலர் வந்து என்ன செய்யலாம், தேவர் அதாவது சொர்க்கம் முதலான உலகங்கள்ல வசிக்கக்கூடியவங்க பசு புண்ணிய பயனால அந்த பதவியிலிருந்து அதன் பயனை நுகரக்கூடியவர்கள், ஒளி உடைய ஒரு உடல் உடையவர்கள், ஒளியோடு கூடிய உடலை உடையவர்கள். அதற்கு அடுத்தபடியாக தெய்வத்தோடு ஒப்பர் அப்படின்னா வானுரையும் தெய்வத்துள் வைத்து வைக்கப்படும் வருது இல்லையா, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் அந்த மாதிரிதான். அப்போ மானிடரா இருந்தாலும் தெய்வத்தன்மைகள் அமைய பெற்று தேவர்களோடு ஒப்ப விளங்குவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் சிவன் அருளால் வினை சேரகிலாம், வினை அப்படின்னா உயிர்கள் செய்யக்கூடிய நற்செயல்கள் தீச்செயல்கள், அதன் விளைவாக உயிர்களை சார்ந்து தனுகரண புவன போகங்களை இறைவன் உதவுவதற்கு உபாயமான புண்ணிய பாவங்கள், அது வந்து செய்யும் போது ஆகாமியம், செய்த பின்பாக அது சேர்த்து வைக்கப்பட்டிருப்பது சஞ்சிதம் என்றும், அதிலிருந்து அனுபவத்திற்கு வருவது பிராரத்தம் என்றும் முத்திரப்படுகிறது. இந்த அருளால் இதெல்லாம் உயிரை சாராது, சிவபெருமானுடைய அருள் இருந்தால் இவை உயிரை சாராது, ஆகாமியம் சஞ்சிதம் பிராரத்தம் எல்லாம் என்று மிக அழகாக சொல்லி மேற்கொண்டு சிவன் அருளால் என்ன செய்யல, அச்சிவலோகம் சிவன் அருள் கூடின் அதுக்கு அது கிடைச்சாச்சு, அருள் கிடைச்சாச்சு அப்படின்னா சிவலோகத்திலே இருக்கலாம் என்று சொல்லி இருக்கின்றது. அடுத்து புண்ணியன் எந்தை புனிதன் இணையடி, நன்னி விளக்கென ஞானம் விளைந்தது, மன்னவராவதும் வானவராவதும் அண்ணல் இறைவன் அருள் பெற்ற போதே என்று சொல்லுகின்றார். சுவாமியை எப்படி போற்றுகின்றார், புண்ணியன் புண்ணிய வடிவானவர் இல்லையா, அனாதியே புண்ணிய வடிவாக இருப்பவர். அந்த புண்ணியனை பூசிச்சா நாமளும் புண்ணியர்கள் ஆகலாம். அடுத்து எந்தை, எம் தந்தை என்பது மருவு, அதன் மருவுதான் எந்தை. இப்ப உலகத்திலேயே பாத்தீங்கன்னா தந்தை தான் ஒரு குழந்தைக்கு அறிவை ஊட்டுவார், அதுபோல அறிவை கொளுத்தி ஆக்கத்தை தருவதால் ஈசனை தந்தை என்று விளிக்கின்றார். அப்புறம் புனிதன், நமக்கு எல்லாம் அழுக்கெல்லாம் இருந்து நீங்குது, அவர் இயல்பாகவே பாசங்கள் நீங்கியவர், என் குணங்கள்ல ஒன்று, அதனால அவரை புனிதன் என்று சொல்லுகின்றார். அடுத்து இணை அடி இல்லையா, அடி திருவடி வந்து அருள் வடிவானது, அந்த திருவடி சார்பு ஆன்மாக்களுக்கு விளைஞ்ச ஞானம் தோன்றும், திருவடி சார்பு வந்தாதான் ஞானம் விளையும். இந்த ஞானத்தை வந்து விளக்குக்கு ஒப்பாக சொல்வது வழக்கம், அதனால ஞானம் வந்து விளக்கு போல அது தன்னையும் தலைவனையும் தடைகளையும் விளக்குது. தன்னைங்கிறது ஆன்மாவுக்கு தன்னை உணர்த்துகிறது, தன்னுடைய தலைவன் அதாவது தான் பசு என்பதை உணர்த்தி, தனக்கு தலைவன் பதியாகிய பரம்பொருள் சிவபரம்பொருள் என்பதை உணர்த்தி, தனக்கு தடையாக இருப்பவை பாசம் அதாவது ஆணவம் கண்மம் மாயை இதையெல்லாம் விளக்கி நிலைத்த ஆனந்தத்தை தருவதால் அந்த ஞானத்தை விளக்கு என்று சொல்லுகின்றார். மன்னவராவதும் வானவராவதும் அண்ணல் இறைவன் அருள் பெற்ற போதே என்று சொல்லுகிறார். மன்னவராதல்னா இந்த கன்ம பூமியில கன்மத்திற்கு ஈடாக பிறந்து பரிபாகம் அடைதல், வானவராதல்னா போக பூமியில பிறந்து போகத்தை அனுபவித்தல். சரி, ஆக பெருமானுடைய அருள் பெற்றால் நமக்கு ஞானம் சித்திக்கும், ஞானத்தால் நமக்கு வீடு வேறு கிட்டும் என்று மிக அழகாக இந்த பாடலின் மூலம் நமக்கு உணர்த்தி இருக்கின்றார். அடுத்து அருமையான ஒரு பாடல், காயத்தேர் ஏறி மனப்பாகன் கை கூட்ட மாயத்தேர் ஏறி மயங்கும் அவை உணர் நீயத்தேர் ஏறி நிமலன் அருள் பெற்றால் ஆயத்தேர் ஏறி அவன் இவன் ஆமே என்று சொல்லுகின்றார். நிமலனுடைய அருள் பெற்றால் சீவன் சிவனாகும் அப்படின்னு சொல்றார். காயம் அப்படின்னா உடம்பு, இந்த உடல் வந்து உயிராகிய தலைவன் ஊர்வதற்கு இடமாக இருப்பதால் உடலை தேர் என்று உருவகிக்கின்றார். அதான் காயத்தேர் என்று சொல்லுகிறார். காயம் என்பது உடலை குறிக்கின்றது. அப்ப நம்ம உடம்ப ஒரு தேராக உருவகம் செய்து அந்த தேர் ஓட்டத்துக்கு ஒரு தேரோட்டி ஒரு சாரதி வேணும், அது மனம். அதான் மனப்பாகன், தேர்ப்பாகன் வந்து யாரு, மனம். கை கூட்ட அவன் வந்து அதை நம்ம அந்த தேரையும் அந்த தேர்ல வரக்கூடியவரையும் சேர்த்து வைக்க. இப்ப எப்படி நீங்க புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, தேர் வந்து உடம்புன்னு பாத்துரும், அந்த தேரை வந்து வினைக்கு ஈடான துன்ப இன்பங்களில் அதுல சேர்த்து வைக்க. மாயத்தே ஏர் ஏறி, மாயையால் உண்டாகக்கூடிய எழுச்சியும் அழகும், இதனால பித்தேறி மயங்கும் அவை, அதாவது செய்வன எது தவிர்வன எது பற்றுவன எது விடுவன எது அப்படின்னு அறியாம மயங்கக்கூடிய உயிர்கள், அதான் அவை என்ற உயிர்கள் பல, அதனால அவை என்று சொல்லுகின்றார். அடுத்து என்ன சொல்றாரு, உணர் நேயத்தேர் ஏறி இல்லையா, உணர்வாகிய அன்பு தேர்ல ஏறி, அதான் உணர்வுங்கிறது சிவஞானமாகிய பதிஞானம் இல்லையா, அதை தேர் என்று உருவகிக்கின்றார். ஏன்னா சிவலோகத்தை சேர்ப்பிக்கிறது, அதனால அதை தேர் என்று நமக்கு உருவகம் பண்ணி காட்டியிருக்கின்றார். அதற்கு அடுத்தபடியாக அந்த தேரில் ஏறி நிமலன் அருள் பெற்றால், நிமலன்னா யாரு நமக்கு தெரியும், அவருக்கு அனாதியே பாசங்களை நீங்கியவர் இல்லையா, அந்த மலமற்ற பரசிவன், அவரு அருள் பெற்றால் சிவன் அருள் சிவன் அருள் பார்த்தோம் இதுக்கு முந்தின பாடு, இதுல நிமலன் அருள் பெற்றால் இந்த வரியெல்லாம் நம்ம அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து என்ன சொல்லிட்டாரு, ஆயத்தேர் ஏறி இல்லையா, ஆயம் அப்படின்னா கூட்டம், இந்த இடத்துல அடியார் கூட்டம். இப்ப சிவபெருமானுடைய அருள் கிடைத்தால் சிவனடியார் கூட்டமாகிய ஒரு தேர் கிடைக்கும். ஏன்னா அடியார் கூட்டம் அதாவது சமாதியாகிய நிட்டை கூடின கூட்டம், ஆயம்ங்கிறது அதையும் குறிக்கும், கூட்டம்னும் குறிக்கும், சமாதியாகிய நிட்டையும் குறிக்கும். இந்த இடத்துல ஆயம்ங்கிற எந்த கூட்டம்னா அடியார் கூட்டத்தை தான் சொல்லுது. சிவயோகம் செய்யும் போது அடியார் கூட்டத்துல பொருந்தி இல்லையே அப்படி இருக்கக்கூடியவர்கள். அடுத்து ஆயத்தேர் ஏறி என்றதை சொல்லி அவன்கிறது சீவனையும் இவன்கிறது சிவபெருமானையும் குறிக்குது. அப்ப அவன் இவனாதல் அப்படின்னா சீவன் வந்து சிவனாகின்றது என்று ஒரு அருமையான கருத்தினை நமக்கு உணர்த்துகின்றார். அப்ப அவருடைய அருள் பெற்றால் அவன் இவனாம் அப்படிங்கிற தன்மைக்கு மாறலாம் என்று நமக்கு உணர்த்தியுள்ளார். அவ்வுலகத்தே பிறக்கில் உடலோடும் அவ்வுலகத்தே அருந்தவர் நாடுவர் அவ்வுலகத்தே அரணடி கூடுவர் அவ்வுலகத்தே அருள் பெறுவோரே அப்படின்னு சொல்றார். இப்போ ஞான உலகில் தோன்றின் உடலோடும் அந்த ஞான உலகத்தில் செய்வதற்குரிய தவமுடையார் அவங்கள நாடுவாங்க, அது மட்டும் இல்லாம அரணடிய கூடுவாங்க, அவர் அருளையும் பெறுவாங்க அப்படின்னு சொல்றார். அப்போ ஞான உலகுல உடலோட தோன்றி நல்ல தவமுடையவராக இருந்தால் விரும்பப்படுவார்கள், அப்படி இருக்கக்கூடியவர்கள் சிவபெருமானுடைய திருவடியை அடைவார்கள், அருளையும் பெறுவார்கள் என்று நமக்கு எடுத்து காட்டுகின்றார். சிவஞான சித்தியாரிலே அங்கு நாதனே முன் நிற்கின் நணுகுவர் நற்றாளே என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. தானம் யாகம் அப்படிங்கிற பாடல், அதுல கடைசியில சொல்றாங்க, ஞான நெறி அடைந்து அடைவர் சிவனை இல்லையா. அப்போ அங்கு நாதனே முன் நிற்கில் நணுகுவர் நற்றாளே என்று சொல்லுகிறார். அடுத்து கதிர்கண்ட காந்தம் கனலின் வடிவாம், மதிகண்ட காந்தம் மணிநீர் வடிவாம், சதிகொண்ட சாக்கி எரியின் வடிவாம், எரிகொண்ட ஈசன் எழிலி வடிவாமே என்று சொல்லுகின்றார். சூரியனை கண்ட சூரியகாந்த கல் வந்து நெருப்பின் வடிவமா இருக்கும், சந்திரனை கண்ட சந்திரகாந்த கல் வந்து முத்து போல ஒரு வெள்ளிய நீரின் வடிவாக இருக்கிறது. இப்போ தன்னோடு மோதக்கூடிய கருவியாகிய முக்கியை கொண்ட சக்கி என்னும் தீயை தரக்கூடிய கல், தீ தரும் கல், அது எரியின் வடிவம் இருக்கு, எரியின் வடிவமா இருக்கு. அனல் வடிவான சிவபெருமான் வந்து மேகத்தின் வடிவாக இருக்கின்றார் என்று நமக்கு எடுத்து காட்டுகின்றார். சிதர் கதிர்கண்ட காந்தம், கதிர் அப்படின்னா வெங்கதிராய சூரியன், காந்தம் என்பது சூரியகாந்தத்தை குறிக்கின்றது. சூரியனை கண்ட சூரிய காந்தக்கள் தானும் சூரியனாகி நெருப்பை உமிழும். அதே மாதிரி மதி என்று வரும் பொழுது அது நிறைமதியாகிய சந்திரன், மதி கண்ட காந்தம்ங்கிறது தான் சந்திரகாந்தக்கள். சரி, அதுல வந்து என்ன வருதா, மணி நீர் வடிவு, தெளிவா முத்து போன்ற வெள்ளிய நீர் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு வடிவம். அப்புறம் சதி அப்படின்னா மோதுதல் இல்லையா, சதி கொண்ட சாக்கி அப்படின்னு சொல்லும் போது சிக்கியால மோதுதல் கொண்ட சக்கி என்னும் கல், சிக்கி முக்கி கல்னு சொல்லுவாங்க, அத உலக உலகத்துல அப்படி சொல்லுவாங்க. ஆக அந்த அந்த கல் வந்து அந்த சிக்கி முக்கி அப்படிங்கிறது தீய வந்து முகத்துல உடையது, அது ஒன்னோட ஒண்ணு மோதும் போது எரி தோன்றும், அதாவது நெருப்பு தோன்றும், அதனால் எரியின் வடிவம் என்று சொன்னார். அப்புறம் என்ன சொல்றார், எரி கொண்ட ஈசன், தீய திருமேனியா கொண்ட இறைவன் காந்த கற்களை போல இல்லாம தான் எரிமேனியனாக இருந்தாலும் கண்ணையும் கருத்தையும் கவரக்கூடிய தன்மையில மேகத்தின் வடிவாக இருக்கின்றார். எழிலி என்றால் மேகம், அப்ப மேகத்தின் வடிவாக இருக்கின்றார் என்று சொல்லப்படுகிறது. சரி, இதற்கும் நமக்கு சித்தியார்லே மிக அழகாக அந்த சூரியகாந்த கல்லை பற்றிய ஒரு கருத்தானது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். சூரியகாந்தமும் சூழ்பஞ்சும் போல, ஒரு அருமையான ஒரு பாடல். அந்த பாடல்ல அந்த கருத்தை இப்ப நம்ம பார்க்கலாம். சூரியகாந்த கல்லின் இடத்தே செய்ய சுடர் தோன்றியிட சோதி தோன்றுமா போல், ஆரியனாம் ஆசான் வந்து அருளால் தோன்ற அடிஞானம் ஆன்மாவில் தோன்றும் தோன்ற, தூரியனாம் சிவன் தோன்றும் தானும் தோன்றும், தொல் உலகம் எல்லாம் தன்னுள்ளே தோன்றும், நேரியனாய் பரியனுமாய் உயிர்க்கு உயிராய் எங்கும் நின்ற நிலையெல்லாம் முன் நிகழ்ந்து தோன்றும் என்று மிக அழகாக எடுத்து காட்டியுள்ளார். சரி, ஆக சூரியனுடைய சந்நிதி அளவிலேயே சூரியகாந்த கல் அதுல வந்து நெருப்பு விளங்கி தோன்றும். அது மாதிரி ஞான சாஸ்திர பொருட்களை உபதேச முறையில சொல்லக்கூடிய தகுதி வந்து தோன்றக்கூடிய ஞானாசிரியன் சந்நிதி அளவிலேயே மாணாக்கனுக்கு கேட்டல் அறிவும் விளங்கி தோன்றும். அதனால பதியும் பதியின் உள்ளே பசுவும், பசுவனுக்குள்ள பிரபஞ்ச வடிவமாக இருக்கக்கூடிய பாசமும் உயிர்க்கு உயிராய் சிறிதாக ஆனா வியாபகமா பெரிதாகவும் இருக்கக்கூடிய பதியோட நிலை நமக்கு தோன்றும் என்று சொல்லுகின்றார் இல்லையா. சிறப்பா, சூரியனை கண்டால் சூரியகாந்தம் நெருப்பின் வடிவாகும் என்பதற்குத்தான் இந்த பாடலை நாம் மேற்கோளாக கண்டோம். அதன் பின்பாக நாடும் உறவும் கலந்து எங்கள் நந்தியை தேடுவன், தேடி சிவபெருமான் என்று கூடுவன், கூடி குறைகளுக்கே செல்ல வீடு மளவும் விடுகின்றிலேனே என்று சொல்லுகின்றார். ஆமா, அவரை வந்து தேடணும், ஆனா நம்ம எல்லாம் இப்ப தேடுறதே கிடையாது. அதுக்கு என்ன காரணம்னு சொன்னா நம்ம எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை வந்து நேரம் இல்லை எனக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். ஆனா கண்டிப்பாக சிவபெருமானை நாம் தேட வேண்டும். அதான் தேடுகின்றிலை தெருவுதோறு அழகிலை செய்வதொன்று அறியேனே என்று வருந்தி கூறுவார். அது மாதிரி வியந்தாங்கு அலறி தேடிற்றிலன் சிவன் எவ்விடத்தான் எவர் கண்டனர் என்று, சுவாமி எங்க இருக்காரு யாரு கண்டா அப்படின்னு சொல்லி தேடவே இல்லை என்பதை மிகவும் வருந்தி கூறுகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, ஆக அத்தகு அந்த திருவாசகத்துல சதகத்துல வந்ததையும் அதன் பின்பாக நீத்தல் விண்ணப்பத்துல வந்ததையும் நாம மேற்கோளாக பார்த்தோம். இப்போது அதன் பின்பு இறைவனை நாம் எப்படி பிடித்துக் கொள்ள வேண்டும் என்றால், கற்பகமே யான் உன்னை விடுவேன் அல்லேன் அப்படின்னு நம்ம அவரை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு மிக அழகாக எடுத்து காட்டி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தாற் போல மிக அழகாக திருவாசகத்திலே சூடுவன் என்ற ஒரு பாடல், அந்த பாடலின் கருத்தை இப்போது நாம் சிறிது எளிதாக கொஞ்சம் சிந்திக்கலாம். சூடுவேன் பூங்கொன்றை சூடி சிவன் திரள் தோல் கூடுவேன், கூடி முயங்கி மயங்கி நின்று ஊடுவேன், செவ்வாய்க்கு உருகுவேன், உள் உருகி தேடுவேன், தேடி சிவன் கடலே சிந்திப்பேன். ஒரு ஏகாரம் கொடுத்தாச்சு அழுத்தமா. வாடுவேன் பேர்த்தும் அலர் அலர்வேன், அனலேந்தி ஆடுவான் சேவடியே, பாடுதுங்கான் அம்மானாய் என்று அழகாக நமக்கு காட்டியுள்ளார். யாரு? மணிவாசகர் பெருமான். அவரும் இதுல சொன்னது போல தேடுவன் கூடுவன் என்று மிக அழகாக அதே சொற்றொடர்களை கையாண்டு இந்த அம்மானை பாடலிலே நமக்கு அம்மானையில் 17வது பாடல் அதிலே நமக்கு எடுத்து காட்டி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்போ தியானம், ஞானம், அன்பு இதனால நான் சிவபெருமானை தேடி சேருவேன், அப்படி சேரும் அளவும் நான் அவரை விடமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நாடுதல் அப்படிங்கிறது சிந்தித்தல், நாடுவேன் இருக்கு இல்லையா அது. அப்புறம் உறவாகிய முழு நேசமும் கலந்து என்னோட குருநாதனாகிய சிவத்தை தேடுவேன், தேடி சிவபெருமான் என்று கூவி சென்று ஓடி சேருவேன், அப்படி ஒழிக்கக்கூடிய வீர கலலை அணைந்த திரைவடிக்கு செல்ல அடியேனை விடுமளவும் யான் அவரை விடுவேன் அல்லேன், கற்பகமே யான் உன்னை விடுவேன் அல்லேன். அப்பர் சுவாமி சொல்வார் இல்லையா அத மாதிரி. உறவு அப்படிங்கிறார், உறவுனா என்னன்னா முதிர்ந்த அன்பு, சரி முழு நேசம் அதை அப்படி எடுத்து சொல்லியிருக்காரு. இதுக்கு மேல காட்டுறதுக்கு வேற ஒண்ணுமே கிடையாதுங்கிற அளவுக்கு நேசத்தை காட்டணும். சரி, ஆக அவரை நாட வேண்டும், அடுத்து தேட வேண்டும், கூட வேண்டும், அப்படி இருந்தால் வீடு நிச்சயம் என்று நமக்கு இதிலே எடுத்து உரைத்தார்.